Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உன் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
பிரிவு 28, இறை வார்த்தைகள் 8 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சி உற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றனர். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்கொண்டிருந்தபோது காவல் வீரருள் சிலர் நகரத்துக்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தபோது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி சென்று விட்டனர் எனச் சொல்லுங்கள். ஆளுநரை இதை கேள்வியுற்றால், நாங்கள் அவரை நம்ப செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவி இருக்கிறது.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
துன்பம் வரினும் துணிவோடு சான்று பகருங்கள். 1633 இயேசு சபை துறவியாக வாழ்ந்தவரின் பெயர்தான் ஜான் ஓக்கில்வி என்பவர். தன்னுடைய 33வது வயதிலே இயேசுவின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவராக, இயேசுவின் வார்த்தை மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டவராக, தன்னை கடவுள் அழைத்திருக்கிறார் என்பதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டவராக, புனித இன்னாசியாருடைய ஆன்மீகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஆழமாக ஒன்றித்து சிந்தித்தவராக அருள் பணியாளராக அருள் பொழிவு செய்யப்படுகிறார். எனவே தன்னுடைய 33வது வயது தொடங்கி இயேசுவை பற்றி பேசவும், இறை வார்த்தைகளை மக்களுக்கு போதிப்பதிலும், இயேசு காட்டிய போதனைகளில் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்க்கையாலும் மக்கள் முன்பாக சான்று பகர ஆரம்பிக்கிறார். அவர் நற்செய்தி பணி ஆற்றிக்கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் எதிர்ப்பாளர் மனப்பான்மை கொண்ட ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இயேசுவினுடைய வார்த்தையை நீ அறிவிக்கக்கூடாது என்று அவருக்கு கட்டளையிடுகிறார்கள். இந்த மண்ணிலே இயேசுவை பற்றிய எவ்விதமான பேச்சையும் நீ பேசக்கூடாது. அவர் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை முறைகளை இந்த மக்களுக்கெல்லாம் கற்பிக்கக்கூடாது என்று சொல்லி அடுக்கடுக்காக பல தடைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இதை பார்த்து அருள் பணியாளர் ஆண்டவரிடத்திலே தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் புரிவதற்காக வந்திருக்கிறேன். என்னை நீர் தேர்ந்தெடுத்து அபிஷேகத்தால் நிரப்பி அருள் பொழிவு செய்திருக்கிறீர்கள். எதற்காக? உம்முடைய வார்த்தையை இந்த மக்களுக்கு அறிவிக்கவும், நீர் கொடுக்க விரும்புகிற அருளையும் ஆசீரையும் அருள் அடையாளத்தின் வழியாக இந்த மக்களுக்கு கொடுப்பதற்காக நீர் என்னை தேர்ந்தெடுத்து வழி அனுப்பி வைத்திருக்கிறீர். ஆனால் வழிநெடுக்கிலும் இதுபோன்ற தடைகள் வருகிறதே, என்னை காப்பாற்றும் என்று அவர் வேண்டுகிறார். இருந்தபோதும் அவர் செய்கிற நற்செயல்களை கண்டு எதிர்ப்பாளர்கள் பொறாமை கொள்கிறார்கள், அவரை கைது செய்கிறார்கள், சிறையில் அடைக்கிறார்கள். கொஞ்ச நஞ்ச சித்திரவதையை அவருக்கு செய்யவில்லை. கையில் உள்ள நகத்திற்கு இடையிலே ஊசியை குத்தி அவர் வழியால் துடிக்கும் வண்ணம் செய்கிறார்கள். இரும்பு ராடினை எடுத்து காலிலே போட்டு அந்த காலை நசுக்கும் வண்ணம் அவருக்கு அழுகையும் வேதனையும் கொடுக்கிறார்கள். 9 நாட்கள் அந்த அருள் பணியாளருடைய கண்ணிலே திராவாகத்தை ஊற்றி அவரை தூங்க விடாமல் அலைகழிக்கிறார்கள். துன்பங்களையும் வேதனைகளையும் பசியையும் பட்டினியையும் அவருக்கு கொடுத்து அங்கே துன்புறுத்துகிறார். எசையா புத்தகம் 53:3 இறைவார்த்தையிலே பார்ப்பது போன்று, எவ்வாறு இயேசு கிறிஸ்து தன்னையே முழுவதுமாக வெட்டப்படக்கூடிய செம்மறியாக அவர் அங்கே தன்னை கையளித்ததை முன் அடையாளமாக எசையா இறைவாக்கினர் சொன்னாரே, அதே போன்று அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார், அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை என்று எப்படி இயேசுவை ஒரு முன்னறிவிப்பின் அடையாளமாக எசையா இறைவாக்கினர் சொன்னாரோ, அதே போன்று இந்த அருள் பணியாளரும் அங்கே மாற்றப்பட்டிருந்தார். இயேசுவை போன்று கத்தாத செம்மறியாக இந்த அருள் பணியாளர் அங்கே நிற்கிறார். மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. தூக்கு மேடைக்கு முன்பாக நின்று தானே தூக்கிட வேண்டிய அந்த கயிற்றை எடுத்து கழுத்திலே மாற்றிக்கொண்டு, ஆண்டவரே, உமது கரத்திலே என் ஆவியை இப்பொழுது ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி கையில் இருந்த திருஜபமாலை எடுத்து மக்களை நோக்கி, நான் ஆண்டவரை நம்பி அன்னை மரியாவின் துணையை நாடி ஒவ்வொரு நாளும் ஜபித்த இந்த திருஜபமாலையை உங்களிடத்திலே தூக்கி எறிகிறேன், இதை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை யார் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அவர்கள் எடுத்து ஆண்டவருக்குரிய வாழ்வு வாழுங்கள் என்று சொல்லி தூக்கி எறிகிறார். அது யாரிடம் போகிறதென்றால், எதிர்ப்பாளருடைய அணியில் இருந்த ஒருவருடைய கையிலே அது படுகிறது. எடுத்தவர் மனமாறுகிறார், மாற்றம் காண்கிறார், புனித வாழ்வை மேற்கொள்ளுகிறார். அந்த தூக்கு மேடை இளைய அருள் பணியாளர் ஜான் என்ன செய்கிறார்? மரணத்தை எய்துகிறார். அதை பார்த்த மக்கள் பலரும் கத்தோலிக்கர்களாக மாறி அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டு சாட்சிய வாழ்வுக்காக தங்களையே கையளிக்கிறார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, சான்று பகர்வதும் சாட்சிய வாழ்வு வாழ்வதும் எதன் அடிப்படையில் நிகழுகிறது என்று சொன்னால், உயிர்த்த ஆண்டவருடைய இயேசுவினுடைய வல்லமை மிக்க தோற்றத்தின் அடிப்படையிலே நிகழுகிறது. இன்றைய நற்செய்தியும் முதல் வாசகம் மிக தெளிவாக ஒரு உண்மையை நமக்கு எடுத்துரைக்கிறது. எத்தகைய துன்பம் உங்களை அணுகி வந்தாலும், துயரங்களை நீங்கள் அனுபவித்தாலும், சங்கடங்களும் சாமானிய மக்களுக்கு எதிரான துயரங்களும் உங்களை சந்தித்த பொழுதும் கூட, நீங்கள் சான்று பகர சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான். இன்றைய முதல் வாசகத்திலே பேதுரு எழுந்து நின்று என்ன சொல்லுகிறார்? நாங்கள் ஆண்டவரோடு உடன் பயணித்தவர்கள், அவரை குறித்து ஆழமாக சிந்தித்தவர்கள், அவர் எதற்காக எங்களை அழைத்தார் என்பதை நாங்கள் உள்ளார ஏற்றுக்கொண்டவர்கள், எனவே அவர் எங்களை வழிநடத்தியிருக்கிறார், வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் துணிவோடு எடுத்துரைப்போம் என்று பேதுரு அங்கே பேசுகிறார். உயிர்ப்பின் மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அங்கே பேதுருவுக்கு கொடுக்கப்படுகிற பொழுது, அவர் சாட்சிய வாழ்வாக சான்று பகரும் வாழ்வாக மக்கள் முன்னிலையை பேசுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த உயிர்ப்பு பெருவிழா கொடுக்கக்கூடிய செய்தி இதுதான். திருத்துதர் பணிகள் நூல் 1:8 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரையிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று இயேசு தன்னுடைய வாழ்வின் வழியாக நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரே, அத்தகைய வாழ்வுக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் வாழதான் இன்றைய இறைவாக்கு வழிபாடு நம்மை அழைக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், மிக அழகான ஒரு நிகழ்வினை அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் முன்னறிவித்தவாறை 3 உயிர்த்தெழுகிறார். அந்த உயிர்ப்பின் மாட்சியை கண்டு மகிழ்வதற்காக ஓடோடி வருகிறார்கள். பெண்கள் அதை பார்த்து அச்சத்திலும் பயத்திலும் நடுங்கிய பொழுதும் பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் ஆண்டவர் என்பதுதான் அங்கே உண்மையாக இருக்கிறது. எனவேதான் பாடலிலும் நாம் பாடுகிறோம், சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் இறைமகன் இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா கீதம் பாடுவோம் என்று சொல்லி நாம் பாடி மகிழ்கிறோமே, அத்தகைய மகிழ்ச்சி கீதத்தை தான் அந்த பெண்களும் அங்கே ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சிமையாக மகத்துவமாக சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போதுதான் இயேசு அவர்களை சந்திக்கிறார். நீங்கள் சென்று என்னுடைய சகோதரரிடம் சொல்லுங்கள், ஏனென்றால் இந்த சகோதரரிடம் சொல்லுங்கள் என்பது அடிப்படையிலே அந்த சகோதரர்கள் யார்? திருத்தூதர்கள். திருத்தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவிடம் வந்தார்களா? அரண்மனைக்கு இழுத்து சொல்லுகிற பொழுது இயேசுவோடு பயணித்தார்களா? கசையடி அடிக்கின்ற பொழுது இயேசுவோடு இணைந்து வாங்கினார்களா? பிளாத்து தீர்ப்பிடுகின்ற பொழுது அவர்களும் சேர்ந்து தீர்ப்புக்கு உள்ளானார்களா? அல்லது முள்மூடி சூடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கல்வாரியில் இழுத்து சென்றார்களே, அங்கே அவர்களும் சென்றார்களா? இல்லை அன்புக்குரியவர்களே, எப்போது கெஸ்தமணி தோட்டத்திலே இயேசுவை கைது செய்ய முற்பட்டார்களோ அப்போதே சீடர்கள் எல்லோரும் திக்கு திசை தெரியாமல் சிதறி ஓடி போனார்கள். இயேசு யார் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் மார்க்கு நற்செய்தி 3:13 இறைவார்த்தையிலே தம்மோடு இருப்பதற்காக அழைத்த சீடர்கள் தன்னை விட்டு ஓடி போவதை இயேசு காண்கிறார். ஒரு மணி நேரம் கூட உங்களால் விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா? சோதனைக்கு உட்படாது விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்ன இயேசுவை கண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாள்களோடும் தடிகளோடும் வந்தவர்களை கண்டு வாயடைத்து சிதறி ஓடுகிறார்கள். சிதறி ஓடிய திருத்தூதர்களை ஒன்று சேர்ப்பதுதான் இயேசு செய்கிற முதல் உயிர்ப்பின் மாட்சிமை. எனவே என்னுடைய சகோதரனிடம் போய் சொல்லுங்கள், எருசலேமில் நான் அவர்களை காண்பேன் என்றால் அந்த மாட்சிமை மிகுந்த வல்லமை மிக்க இந்த உயிர்ப்பினுடைய பெருமகிழ்ச்சியை அவர்கள் அறிவிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அறிவிக்காமல் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் பார்த்து மூளையிலே முடங்கி போயிருக்கிறார்கள் என்பதுதான் இயேசு கொடுக்கிற செய்தியாக இருக்கிறது. வாழ்வு கொடுப்பதற்காக வந்த இயேசு தன் வாழ்வையை இழந்தார் என்று சொன்னால் எதற்காக? யோவான் செய்தி 10:10 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம் அல்லவா, ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் செய்த குற்றம் குறைகளுக்காக சிலுவையிலே இரு கரங்களையும் விரித்து தன் வாழ்வையே முழுவதுமாக நமக்கு அர்ப்பணித்தார் அல்லவா? அத்தகைய இழப்பின் வழியாக துன்பத்தின் வழியாக மாட்சிமையை கடவுள் கொடுத்தார் என்றால் அந்த மாட்சிமையை முழுவதுமாக சாட்சிய வாழ்வு வழியாக கொடுக்கத்தான் திருத்தூதர்களை இயேசு அழைக்கிறார். ஆனால் என்ன நிகழ்கிறது என்றால் இந்த சான்று பகரக்கூடிய வாழ்க்கைக்கு தங்களை தயார்படுத்தாத திருத்தூதர்களுக்கு தயாரிப்பு மனநிலை கொடுப்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் போய் சொல்லுங்கள் என்பது இயேசு கொடுக்கிற சாட்சிய வாழ்வுக்கான மறு அழைப்பு. அன்புக்குரியவர்களை, இதைத்தான் பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 3:15 இறைவார்த்தையிலே சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தூயவராக போற்றுங்கள். எந்த பேதுரு ஆண்டவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்து ஓடோடி போனாரோ அதே பேதுரு இன்று என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆண்டவரை உள்ளார ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பேதுரு துன்பத்தின் நடுவிலும் துணிவோடு சாட்சிய வாழ்வு வாழ்கிறார். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்ப்பது போல பேதுரு துணிவோடு அங்கே நின்று இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், அந்த உயிர்ப்பின் மாட்சிமை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நீங்களும் அதை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கே சான்று வகர்கிறார். இத்தகைய சாட்சிய வாழ்வு வாழத்தான் இயேசு உங்களையும் என்னையும் இன்றைய நாளிலே அழைத்திருக்கிறார். ஏனென்றால் எசையா புத்தகம் 43:10 இறைவார்த்தையிலே கடவுள் கொடுக்கிற வாக்குறுதியே இதுதான், நீங்கள் என் சாட்சிகள், என்னை அறிந்து என் மீது நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது நீங்கள் என் சாட்சிகளாக வாழ்வீர்கள் என்று சொன்ன இறைவனுடைய வாக்குறுதியை வாழ்வாக்கத்தான் நீங்களும் நானும் இந்த உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம், உயிர்ப்பின் நாட்களிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இறுதியாக நீங்களும் நானும் இந்த சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்றால் மூன்றே மூன்று வழிகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. எரேமியா புத்தகம் 20:7 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், ஆண்டவரே நீரோ என்னை மயக்கிவிட்டீர், நானோ மயங்கி போனேன் என்று எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகிறார் அல்லவா. அவருடைய சாட்சிய வாழ்வு துன்பத்தின் வழியாக அங்கே கொடுக்கப்படுகிறது. நான் கடவுளிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ அதை உங்களிடம் அறிவிக்கிறேன். நீங்கள் உதட்டளவில் ஆண்டவரை போற்றுகிறீர்கள், ஆனால் உங்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது என்று அவர் அங்கே ஆண்டவரிடத்திலே மக்களை குறித்து சொல்லுகிற பொழுது என்ன நடக்கிறது? இந்த மக்கள் சாட்சிய வாழ்வு வாழ்கிறோம் என்று உதட்டளவில் ஆண்டவரை சொல்கிறார்கள், ஆனால் உள்ளத்தளவிலே சாட்சிய வாழ்வுக்கு தங்களையே இவர்கள் கையளிக்கவில்லை என்று அங்கே எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகிறாரே, அத்தகைய மனநிலைதான் எனக்கும் உங்களுக்கும் இன்றைய நாட்களில் இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாக கடவுளை விடுத்து வாழும் வாழ்வினை விட்டுவிட வேண்டும். அதாவது கடவுளை விட்டுவிட்டு கடவுள் படைத்ததை தேடினோம் என்று சொன்னால் நம்மால் சான்று பகர முடியாது. இதைத்தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 6:23 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக, அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதர்கள் போல நடப்பனவற்றையும் பரப்பனவற்றையும் ஊர்வனவற்றையும் எல்லா வகையான பொருட்களையும் நம்பி நீங்கள் வழிபட்டு வாழ்கிறீர்கள் என்று பவுல் சொல்வது எந்தளவு பொருத்தமாக இருக்கும் என்று வாருங்கள். இரண்டாவதாக சான்று பகர வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்தையும் பணத்தையும் விடுவித்து வாழ வேண்டும். ஏனென்றால் இன்றைய நற்செய்தியிலே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாக, சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத அந்த தலைமை குருக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அதிகாரம் பணம் ஆணவம் படைபலம் இவற்றை கொண்டு இயேசுவை திருத்தூதர்கள் தூக்கி சென்று விட்டார்கள், திருடி சென்று விட்டார்கள் என்று ஊரே நம்பும்படி அவர்கள் மாறுகிறார்கள் என்றால் அதுபோன்றுதான் நாமும் பல நேரங்களிலே மாறுகிறோம். நம்மிடம் இருக்கின்ற பணம், நம்மிடம் இருக்கின்ற அதிகாரம், நம்மிடம் இருக்கின்ற பட்டம், நம்மிடம் இருக்கின்ற ஆணவ குணம் இவற்றின் வழியாக நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரையே விலைவேசி விடுகிறோம். அப்படி என்றால் எப்படி நாம் சான்று பகர முடியும்? இறுதியாக மூன்றாவதாக தன் திட்டத்தை நிறைவேற்றும் மனதை கைவிடுதல். ஒபதியா புத்தகத்திலே 1:15 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், நீ செய்தது போலவே உனக்கு செய்யப்படும், நீ செய்தவைகளையே உன் தலைமேலே விழும் என்று அங்கே இறைவாக்கு உரைக்கப்படுவது அல்லவா. நாம் நம்முடைய திட்டத்தை முன்னுக்கு வைத்து பயணித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவரை குறித்த பார்வையும் நமக்கு இருக்காது, சாட்சிய வாழ்வும் நம்மிடத்தில் இருக்காது. சிந்தித்து பார்ப்போம், உயிர்ப்பின் மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும், உயிர்த்த ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் எத்தகைய மனநிலையோடு இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட தீர்மானித்திருக்கிறோம்? துணிவோடு துன்பங்கள் வரினும் சாட்சிய வாழ்வு வாழுங்கள் என்று கொடுத்த இயேசுவினுடைய கட்டளையை துன்பங்கள் வருகின்ற பொழுது துவண்டு நாம் விழப்போகிறோமா, அல்லது துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நம்மை சூழ்ந்து வந்த பொழுதும் துணிவோடு அவருக்காக சாட்சிய வாழ்வு வாழப்போகிறோமா? சிந்திப்போம், தொடர்ந்து செயல்படுவோம். இறைவனுக்காக, இறை வார்த்தைக்காக, இறை மகனின் திட்டத்திற்காக நம்மையே கையளித்து வாழ்ந்தோம் என்றால் நாமும் சாட்சிய வாழ்வு வாழ்கிறோம். இதைத்தான் திருப்பாடல் 16:16 இவ்வாறாக பார்க்கிறோம், கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன், அப்பொழுது ஆண்டவரே எனக்காக இருப்பார். ஆமீன்.